ஆல் நேஷன்ஸ் நற்செய்தி வெளியீட்டாளர்களால் யார் இழக்கப்படுவார்கள்? நரகத்தைப் பற்றிய உண்மையான உண்மையைக் கண்டுபிடித்துவிடலாம் என்ற பயத்தில் இந்த விஷயத்தைப் பற்றி சிந்திக்காத பலர் உள்ளனர். தாங்கள் மிக வேகமாக நரகத்திற்குச் செல்வதைக் கண்டு பயப்படுகிறார்கள். பெரும்பாலான மக்கள் தங்கள் மனசாட்சியை அமைதிப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். கடவுள் அன்பின் கடவுள் யாரையும் நரகத்தில் தள்ளமாட்டார். இதன் மூலம் அவர்கள் தங்கள் நித்திய ஜீவனைப் பற்றிய காரியம் கையாளப்பட்டதாகவும் அவர்களுடைய பாவ வாழ்க்கை பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் கற்பனை செய்கிறார்கள். துன்மார்க்கன் கடவுளுடைய ராஜ்யத்தை சொந்தமாக்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிவீர்கள். உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். ஒழுக்கக்கேடானவர்கள் அல்லது சிலைகளை வணங்குபவர்கள், விபச்சாரிகள் அல்லது ஓரினச் சேர்க்கையாளர்கள் அல்லது திருடுபவர்கள் அல்லது பேராசை உள்ளவர்கள் அல்லது குடிகாரர்கள் அல்லது பிறரை அவதூறு செய்பவர்கள் அல்லது திருடர்கள் யாரும் இல்லை. இவர்களில் கடவுளுடைய ராஜ்யம் உரிமையாயிருக்கும். டோட் 1 கொரிந்தியர் 6:9-10. ஆனால் அசுத்தமான எதுவும் நகரத்திற்குள் பிரவேசிக்காது. வெட்கக்கேடான செயல்களைச் செய்கிறவனும் பொய்ப்பேசுபவனும் இல்லை. ஆட்டுக்குட்டியின் ஜீவனுள்ள புத்தகத்தில் யாருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மட்டுமே நகரத்திற்குள் நுழைவார்கள். டோட் 21:27. நரகம் இல்லை என்று நிரூபிக்க முயல்பவர்கள் மீண்டும் உள்ளனர். மற்றொரு பிரிவினர் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு போதனையை வைத்திருக்கிறார்கள். இறந்த பிறகு நாம் நெருப்பால் சுத்திகரிக்கப்படுவோம், அதன் பிறகு சொர்க்கத்தில் நுழைவோம். நரகத்தைப் பற்றிய உண்மையை தவிர்க்க மக்கள் என்ன செய்ய முயற்சிப்பார்கள் என்பது விசித்திரமானது. சிலர் மரணத்திற்குப் பின் வாழ்க்கை இல்லை, நாம் இறந்தால் அதுவே முடிவு, கல்லறைக்கு அப்பால் எதுவும் இல்லை என்று கூறி தவிர்க்கிறார்கள். எல்லோரும் ஒரு முறை இறக்க வேண்டும், அதன் பிறகு கடவுளால் நியாயந்தீர்க்கப்பட வேண்டும் என்று கடவுளின் வார்த்தை நமக்குச் சொல்கிறது. எபிரேயர் 9:27. உலக மக்கள் தொகையில் மற்றொரு பிரிவினர் கிறிஸ்தவர்களாக இறந்தவர்கள் மட்டுமே மீண்டும் வாழ்வார்கள், மற்றவர்கள் இறந்துவிடுவார்கள். அதுதான் முடிவு என்று நம்புகிறார்கள். நீங்கள் இறக்கும்போது பூவாகவோ பசுவாகவோ பாம்பாகவோ அல்லது வேறு சில விலங்குகளாகவோ அல்லது உயிரினமாகவோ இந்த உலகத்திற்கு வருவீர்கள் என்று உலகின் பல பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வியக்கத்தக்க வகையில் நம்புகிறார்கள். நரகத்தைப் பற்றிய தங்கள் மனதை அமைதிப்படுத்த மக்கள் நம்பும் இன்னும் பல பொய்கள் உள்ளன. நரகம் இருக்கிறதா? எல்லோருக்கும் மேலாக நாம் நம்பக்கூடிய ஒரே நபர் கர்த்தராகிய இயேசுவே. அவர் நரகத்தைப் பற்றி அதிகம் பேசினார். எனவே கடவுளுடைய வார்த்தையிலிருந்து பல வேதாகமங்களில் சிலவற்றை எடுத்து அவர் என்ன சொல்கிறார் என்பதைப் பார்ப்போம். தன் சகோதரனை பயனற்ற முட்டாள் என்று சொல்பவன் நரக நெருப்பிற்குச் செல்லும் அபாயத்தில் இருப்பான். டோட் 5:22. ஆகவே உங்கள் வலது கண் உங்களை பாவம் செய்யச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்துவிடுங்கள். உங்கள் முழு உடலையும் நரகத்தில் தள்ளுவதை விட உங்கள் உடலின் ஒரு பகுதியை இழப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்கள் வலது கை உங்களை பாவம் செய்ய வைத்தால் அதை விட்டு எறிந்து விடுங்கள். உங்கள் முழு உடலும் நரகத்திற்குச் செல்வதை விட உங்களின் ஒரு உறுப்பை இழப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. டோட் 5:29-30. ஆனால் ராஜ்யத்தில் இருக்க வேண்டியவர்கள் இருளில் தள்ளப்படுவார்கள், அங்கே அவர்கள் அழுது பற்களை நசுக்குவார்கள். டோட் 8:12. உடலைக் கொல்வோருக்கு பயப்பட வேண்டாம், ஆனால் ஆன்மாவைக் கொல்ல முடியாது. மாறாக உடலையும் ஆன்மாவையும் நரகத்தில் அழைக்கக்கூடிய கடவுளுக்கு பயப்படுங்கள். டோட் 10:28. மேலும் கப்பர்நகூமே, உங்களை பரலோகத்திற்கு உயர்த்த விரும்பினீர்களா? நீங்கள் நரகத்தில் தள்ளப்படுவீர்கள். உன்னில் நிகழ்த்தப்பட்ட அற்புதங்கள் சோலோமில் நிகழ்த்தப்பட்டிருந்தால் அது இன்றும் இருக்கும். டோட் 11:23. களைகள் சேகரிக்கப்பட்டு நெருப்பில் எரிக்கப்படுவது போல யுகத்தின் முடிவில் அதுவே நடக்கும். மனிதகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். மக்கள் பாவத்திற்கு காரணமான அனைவரையும் தம்முடைய ராஜ்யத்திலிருந்து கூட்டிச் சேர்ப்பார். தீய செயல்களைச் செய்கிற மற்ற எல்லாரையும் அக்கினிச்சோலையில் எரிந்து அங்கே அழுவார்கள், பல்லை கடித்துக் கொள்வார்கள். டோட் 13:40-42 மற்றும் 49:50. டோட் நண்பரே, திருமண ஆடைகள் இல்லாமல் நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள்? ராஜா அவனைக் கேட்டான். டோட் ஆனால் அந்த மனிதன் ஒன்றும் சொல்லவில்லை. டோட் அப்பொழுது ராஜா வேலையாட்களிடம், அவனைக் கைகால்களைக் கட்டி வெளியே இருட்டில் எறிந்துவிடு, அங்கே அவன் அழுது பற்களை நசுக்குவான். 22:12 என்றார். 13. பாம்புகளே, பாம்புகளின் மகன்களே, நரகத்தில் தள்ளப்படுவதிலிருந்து எப்படி தப்பிக்க வேண்டுமென்று எதிர்பார்க்கிறீர்கள்? டோட் 23:33. இவர்கள் நித்திய தண்டனைக்கு அனுப்பப்படுவார்கள், ஆனால் நீதிமான்கள் நித்திய ஜீவனுக்குப் போவார்கள். டோட் மத்தேயு 25:46. இவை முழு பைபிளின் ஒரே ஒரு புத்தகத்தில் ஒரு சில வேதாகமங்கள் மற்றும் இன்னும் பல உள்ளன. நரகம் எப்படி இருக்கும்? ஒரு நாள் இயேசு திரையை விலக்கி நரகத்தைப் பற்றிய ஒரு காட்சியை கொடுத்தார். இல் லூக்கா 16:19-31. நரகம் எப்படி இருக்கும் என்பதை இயேசு நமக்குத் தருகிறார். மனிதனின் கண் இதுவரை கண்டிராத பயங்கரமான ஒன்றை அவர் நமக்குக் காட்டுகிறார். நரகத்தின் நெருப்பு மிகுந்த வலிமையுடன் எரிகிறது மற்றும் இந்த பெரிய நெருப்புக் கடலின் மையத்தில் ஒரு மனிதன் இருக்கிறார். இந்த மனிதன் தூங்கவில்லை, அவன் விழித்திருக்கிறான், அவன் உயிருடன் இருக்கிறான், தன்னைச் சுற்றி நடக்கும் அனைத்தையும் உணர்ந்து கொண்டிருக்கிறான். அவரால் பார்க்க முடியும், உணர முடியும், கேட்க முடியும், நாக்கால் சுவைக்க முடியும். இந்த மனிதன் ஒரு காலத்தில் இந்த பூமியில் இப்போது நாம் நடப்பது போல் நடந்து வாழ்ந்தான். பிரசங்கிகள் அல்லது தீர்க்கதரிசிகளை நம்மில் பலர் கேட்பது போலவே அவரும் கேட்டிருக்கிறார். சோகமான விஷயம் என்னவென்றால், மோசேயும் தீர்க்கதரிசிகளும் அவரிடம் சொன்னதை அவர் கவனிக்கவில்லை. இன்று போலவே பலர் கடவுளுடைய வார்த்தையும் வார்த்தையின் பிரசங்கிகளையும் கவனிக்கவில்லை. இந்த மனிதன் மரணத்திற்குப் பிந்தைய வாழ்க்கையைப் பற்றி சிந்திக்கவில்லை, கவலைப்படவில்லை. கடவுள் ஒரு நல்ல கடவுள் எனவே அவரை நரகத்தில் தள்ள மாட்டார் என்று அவர் நினைத்திருக்கலாம். மேலும் அவர் அங்கு இறங்கினாலும் அவரை நரகத்திலிருந்து விடுவிக்க பிரார்த்தனை செய்ய போதுமான பாதிரியார்கள் இருந்தனர். என் நண்பரே, இதையெல்லாம் மீறி அவர் நரகத்தில் இறங்கினார். இங்கே நாம் அவரை இந்த நெருப்புச் சுடரில் காண்கிறோம். அவன் முகத்தைப் பார்த்து, துயரத்தைப் பார்த்து, அவன் கண்களைப் பார்த்து, நம்பிக்கையின்மையின் பெரும் பயத்தைக் கண்டு, அவனுடைய பயங்கரமான அழகியைக் கேட்டு, அவன் தந்தை ஆபிரகாமை நோக்கி, என் மீது இரக்கம் காட்டுங்கள், லாசரஸை தண்ணீரில் நனைக்கும்படி அனுப்புங்கள். இந்த நெருப்பில் நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், ஏனென்றால் என் நாக்கை குளிர்விக்கவும், தந்தை ஆபிரகாம், லாசரஸை என் தந்தையின் வீட்டிற்கு அனுப்புங்கள், அங்கு எனக்கு 5 சகோதரர்கள் உள்ளனர், அவர் போய் அவர்களை எச்சரிக்கட்டும், அதனால் அவர்கள் குறைந்தபட்சம் அவர்கள் செய்வார்கள். இந்த வலி நிறைந்த இடத்திற்கு வராதே டோட், தந்தை ஆபிரகாம் அவர்களிடம் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருப்பதாகவும் அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்றும் கூறினார். ஆனால் நரக நெருப்பில் இருக்கும் இந்த மனிதன் யாராவது மரணத்திலிருந்து எழுந்து சென்று அவர்களை எச்சரித்தால் அவர்கள் கேட்பார்கள் என்று கூறினார். ஆனால் ஆபிரகாம் தீர்க்கதரிசிகளுக்கு செவிசாய்க்கவில்லை என்றால் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தாலும் அவர்கள் யாரையும் கேட்க மாட்டார்கள் என்று கூறினார். நம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களில் எத்தனை பேர் இந்த நாளில் நரகத்தின் வேதனையான நெருப்பில் உள்ளனர்? அவர்கள் திரும்பி வந்து நரகத்தின் உண்மை மற்றும் யதார்த்தத்தைப் பற்றி எச்சரிக்க விரும்புகிறார்கள். அவர்கள் திரும்பி வர முடியாது, எங்களிடம் கடவுளுடைய வார்த்தை உள்ளது, அதை நம்ப வேண்டும். இயேசு மரித்தோலிருந்து உயிர்த்தெழுந்தார், எத்தனை பேர் அவரை விசுவாசித்தார்கள்? ஒரு சில மட்டுமே. நரகத்தில் ஏற்படும் துன்பம் குறுகிய காலத்திற்கு மட்டுமல்ல, என்றென்றும் இருக்கும். கடவுளின் சாபத்திற்கு ஆளானவர்களே, என்னை விட்டு விலகுங்கள். பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கும் நித்திய அக்கினிக்கு அப்புறப்படுத்துங்கள். டோட் மத்தேயு 25:41. அப்பொழுது அவர்களை வஞ்சித்த பிசாசு நெருப்பும் கந்தகமுமான ஏரியில் தள்ளப்பட்டார். அவர்கள் இரவும் பகலும் என்றென்றும் துன்புறுத்தப்படுவார்கள். உயிருள்ளவர்களின் புத்தகத்தில் அவருடைய பெயரை எழுதாதவர் ஏரியில் தள்ளப்பட்டார். தி டோட் வெளிப்படுத்துதல் 20:10-15. அங்கே அவற்றை உண்ணும் புழுக்கள் ஒருபோதும் இறப்பதில்லை, அவற்றை எரிக்கும் நெருப்பு அணையாது. டோட் மார்க் 9:48. நரகம் என்பது வேதனையும் துன்பமும் வேதனையும் நிறைந்த இடம். அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று பைபிள் சொல்கிறது. நெருப்பு வலியை உண்டாக்குகிறது மற்றும் மக்கள் அழுவதும் அழுவதும் இல்லை. அவர்கள் இறந்துவிட்டால் அல்லது மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இல்லை என்றால் அவர்கள் இறந்துவிட்டால் பல்லைக் கடிக்க மாட்டார்கள். நாம் வெளிப்படுத்துதல் 20:12 வாசிக்க மரணத்திற்கு பின் வாழ்க்கை இருக்கிறது. இறந்தவர்களும் சிறியவர்களும் பெரியவர்களும் சிம்மாசனத்திற்கு முன்பாக நிற்பதைக் கண்டேன். டோட் மரணத்திற்குப் பிறகு நாம் நரகத்திற்குச் சென்றால் அதன் நெருப்பின் வேதனையையும் நாம் என்றென்றும் அனுபவிக்க நேரிடும். யார் நரகத்திற்கு செல்கிறார்கள்? பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் நரகம் தயார் செய்யப்பட்டது. பாவம் செய்து சாத்தானின் சத்தத்திற்குச் செவிசாய்ப்பவர்களும் ஜீவனுள்ள புத்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்களும் இந்த ஆக்கினைக்குரிய இடத்திற்குச் செல்கிறார்கள். மத்தேயு 25:41 வெளிப்படுத்துதல் 20:15. இதில் நாங்கள் அனைவரும், நீங்களும் நானும், எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய இரட்சிப்பின் பிரசன்னத்திலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறோம். டோட் ரோமர் 3:23. பாவம் ஒரு மனிதனால் உலகிற்கு வந்தது. அவருடைய பாவம் அதனுடன் மரணத்தையும் கொண்டு வந்தது. இதன் விளைவாக ஒவ்வொருவரும் பாவம் செய்ததால் மரணம் முழு மனித இனத்திற்கும் பரவியதுடோட். ரோமர் 5:12. ஆதாமின் பாவத்தால் மரணம் நம் அனைவருக்கும் வந்துவிட்டது. நீங்களும் நானும் இறக்க வேண்டும். அதுபோலவே உனக்கும் எனக்கும் பாவம் வந்துவிட்டது. நாம் அனைவரும் கடவுளின் பார்வையில் பாவிகள். பாவம் செய்து கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டுமென்ற ஆசையோடு பாவச்சுபாவம் கொண்டிருக்கிறோம். பாவம் செய்ய மக்களுக்கு கற்பிக்க வேண்டியதில்லை. அவர்கள் அதை இயற்கையாகவே செய்கிறார்கள். கடவுளுக்கு கீழ்ப்படியவும் தங்கள் உயிரை கொடுக்கவும் அவருக்குச் சேவை செய்யவும் மக்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டும். எல்லா மனிதர்களின் பாவ சுபாவத்தால் நாம் அனைவரும் கடவுளின் இரட்சிப்பின் பிரசன்னத்திலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறோம் மற்றும் நரகத்தை நோக்கி செல்கிறோம். நாம் அதை அறிய விரும்புகிறோமோ இல்லையோ நாம் ஒரு பயங்கரமான நரகத்திற்குச் செல்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே என்று ஜெபித்து ஒவ்வொரு வாரமும் சில தேவாலய சடங்குகளை மீண்டும் செய்கிறார்கள். ஆனால் கர்த்தரை தங்கள் இரட்சகராக அறியாமல் மீண்டும் பிறக்கவில்லை. அவர்களும் நிச்சயமாக நரகத்தில் காணப்படுவார்கள். மத்தேயு 7:21-23. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நல்ல கனிகளை கொடுக்கவில்லை. அவர்களும் நெருப்பில் போடப்படுவார்கள். மத்தேயு 7:19. நம்மிடம் காணக்கூடாத பாவச் செயல்கள், அறநெறி, அசுத்தமான அநாகரிகமான செயல்கள், சிலை வழிபாடு, மாந்திரிகம். மக்கள் விரோதிகளாக மாறி சண்டை போடுகிறார்கள். பொறாமையும் கோபமும் லட்சியமும் கொள்கிறார்கள். கட்சிகளாகப் பிரிந்து குழுக்கள் அவர்கள் பொறாமை கொள்கிறார்கள். குடித்துவிட்டு களியாட்டங்கள் செய்கிறார்கள். மேலும் இது போன்ற பிற விஷயங்களைச் செய்கிறார்கள். நான் முன்பு செய்தது போல் இப்போதும் உங்களை எச்சரிக்கிறேன். இவற்றைச் செய்கிறவர்கள் கடவுளுடைய ராஜ்யத்தை உடைமையாக்க மாட்டார்கள். கலாத்தியர் 5:19-21. நாம் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொண்டால் உலகம் நம்மில் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, இரக்கம், நன்மை, விசுவாசம், பணிவு மற்றும் சுயக்கட்டுப்பாடு ஆகியவற்றைக் காண வேண்டும். கலாத்தியர் 5:22-24. நரகத்தில் காணப்படுபவர்கள் இயேசுவின் விலைமதிப்பற்ற இரத்தத்தால் சுத்திகரிக்கப்படாதவர்கள், தங்கள் பாவங்களை விட்டு விலகாதவர்கள், நித்திய ஜீவனாகிய கடவுளின் வரத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கீழ்ப்படியாமையால் சிகிச்சை செய்பவர்கள். பாவத்திலிருந்து அவர்களை தூய்மைப்படுத்திய கடவுளின் உடன்படிக்கையின் இரத்தம் மலிவானது. எபிரேயர் 10:29. யூதத் தலைவனாக இருந்த நிக்கோதேமுவிடம் ஆண்டவர் பேசி, உண்மையாகவே நான் உங்களுக்குச் சொல்கிறேன், அவர் மீண்டும் பிறக்காதவரை யாரும் கடவுளின் அரசைக் காண முடியாது என்று கூறினார். யோவான் 3:3. அவன் தலைவனாகவும் மிகச்சிறந்த மனிதனாகவும் இருந்தாலும் சொர்க்கத்தில் பிரவேசிக்க மீண்டும் பிறக்க வேண்டுமென்று இறைவன் சொல்லிக் கொண்டிருந்தான். நாம் மீண்டும் பிறக்கவில்லை என்றால் நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக நரகத்திற்குச் செல்வோம். அப்படியானால் தேவனுடைய குமாரனை இகழ்ந்தவனுக்கு என்ன? பாவத்திலிருந்து தன்னை சுத்திகரித்த கடவுளின் உடன்படிக்கையின் இரத்தத்தை விலைமதிப்பற்ற பொருளாகக் கருதுபவர் யார்? கிருபையின் ஆவியை அவமதிப்பவர் யார்? அவருக்குத் தகுதியான தண்டனை எவ்வளவு மோசமானது என்று சிந்தியுங்கள். ஏனெனில் நான் பழிவாங்குவேன், பதிலளிப்பேன் என்றும் கர்த்தர் தம் மக்களை நியாயந்தீர்ப்பார் என்றும் கூறியவர் யார் என்பதை நாம் அறிவோம். 29:31. நம்மை நரகத்திற்கு அனுப்புபவர். கடவுள் அன்பாக இருப்பதால் அவர் நம்மை ஒருபோதும் நரகத்திற்கு அனுப்பமாட்டார் என்று பலர் கூறுகிறார்கள். பிறகு மக்கள் நரகத்திற்கு செல்வது எப்படி? கடவுள் தம்முடைய அதீத அன்பினால் நமக்காக ஒரு வழியை உருவாக்கியுள்ளார். மேலும் அவர் அல்லது அவள் நித்தியத்தை எங்கு கழிக்க விரும்புகிறார்கள் என்பதை தனித்தனியாக முடிவு செய்வது ஒவ்வொருவருக்கும் விடப்பட்டுள்ளது. கடவுள் இந்த தேர்வை உங்களுக்கும் எனக்கும் விட்டுவிட்டார். மேலும் சொர்க்கம் மற்றும் நரகத்தைப் பற்றி நாமே தீர்மானிக்க சுதந்திரமாக இருக்கிறோம். நாம் சொர்க்கத்திற்குச் செல்ல விரும்பினால் அதற்கான வழி நமக்குத் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. கடவுளின் இரட்சிப்பின் வழியை நாம் ஏற்கத் தவறினால் அல்லது அதை ஏற்றுக்கொள்ளாமல் சிறிது நேரம் பாவத்தின் சுகத்தை அனுபவிக்கத் தீர்மானித்தால் நாம் நம்மை நரகத்திற்கு அனுப்புகிறோம். ஏனென்றால் அதுதான் அங்கு செல்லும் வழி. உங்களுக்கும் எனக்கும் சொர்க்கம் மற்றும் நரகத்திற்கான வழி காட்டப்பட்டுள்ளது. ஆனால் எந்த பாதையில் செல்ல வேண்டும் மற்றும் அதன் இலக்கை நோக்கி செல்லும் பாதையை நீங்களும் நானும் தான் தீர்மானிக்கிறோம். எப்படி தப்பிப்போம்? பணம் தேவைப்படாத, உயர்கல்வி படிக்கத் தேவையில்லை, ஏற்றுக்கொள்வதற்கு முன் நல்வாழ்வு வாழத் தேவையில்லை, அதற்காக உழைக்கச் சொல்லாத எங்களுக்குத் தப்பிக்கும் வழியை கடவுள் ஏற்படுத்தினார். கடவுளின் வழி இலவசம். அது பாவிக்கும் நல்லவருக்கும். கல்வியறிவு இல்லாத குழந்தையும் பெரியவர்களும் இதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளலாம். இது அற்புதமானது, புகழ்பெற்றது மற்றும் அமைதியையும் மகிழ்ச்சியும் தருகிறது. கடவுளின் வழி நம் தோள்களில் இருந்து பாவத்தின் கனமான சுமையை நீக்குகிறது. மேலும் கடவுளின் முகம் எளிதானது மற்றும் அவருடைய சுமை இலகுவானது. மத்தேயு 11 வசனம் 28-30 வரை. கடவுளின் வழி வருந்துவதும் நம் பாவங்களை விட்டு விலகுவதும் ஆகும். நாம் செய்த பாவங்களுக்காக உண்மையாகவே வருந்தி அவற்றிலிருந்து திரும்ப வேண்டும். ஆனால் இப்போது நான் மகிழ்ச்சியடைகிறேன், ஏனென்றால் உங்கள் சோகம் உங்கள் வழிகளை மாற்றியது. ஏனென்றால் கடவுளால் பயன்படுத்தப்படும் சோகம் இரட்சிப்புக்கு வழிவகுக்கும் இதய மாற்றத்தைக் கொண்டு வருகிறது. டோட் 2 கொரிந்தியர் 7:9-10 வரை. உங்கள் பாவங்களிலிருந்து நீங்கள் திரும்பிவிட்டீர்கள் என்பதை காண்பிக்கும் விஷயங்களைச் செய்யுங்கள். டோட் மத்தேயு 3:8. மனந்திரும்பத் தேவையில்லாத 99 நீதிமான்களை விட மனந்திரும்புகிற ஒரு பாவியால் பரலோகத்தில் அதிக மகிழ்ச்சி இருக்கும் என்று நான் உங்களுக்குச் சொல்கிறேன். டோட் லூக்கா 15:7. இது எழுதப்பட்டுள்ளது, மேசியா துன்பப்பட வேண்டும், 3 நாட்களுக்குப் பிறகு மரணத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டும். அவருடைய பெயரில் மனந்திரும்புதல் மற்றும் பாவ மன்னிப்பு பற்றிய செய்தி அனைத்து தேசங்களுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். டோட் லூக்கா 24:46-47 வரை. கடவுள் கனிவானவர் என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிவீர்கள், ஏனென்றால் அவர் உங்களை மனந்திரும்புவதற்கு வழிநடத்த முயற்சிக்கிறார். டோட் ரோமர் 2:4. பரிசுத்த ஆவியானவரின் நம்பிக்கையால் நாம் எவ்வளவு பெரிய பாவிகளாக இருக்கிறோம் என்பதைக் கண்டு வருந்துகிறோம், மனந்திரும்புகிறோம். பிறகு நாம் நம்முடைய பாவங்களை அவரிடம் ஒப்புக்கொள்ள வேண்டும், ஏனென்றால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய எல்லா தவறுகளிலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். டோட் 1 யோவான் 1:9. இயேசு நமக்காகச் செய்ததை நாமும் நம்பி விசுவாசத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மோசே பாலைவனத்தில் வெண்கலப் பாம்பை ஒரு கம்பத்தில் உயர்த்தியது போல மனுஷகுமாரனை விசுவாசிக்கிற அனைவரும் உயர்த்தப்பட வேண்டும். நித்திய ஜீவனைப் பெறுங்கள். தேவன் தம்முடைய ஒரே குமாரனைத் தந்தருளும் அளவுக்கு உலகத்தை நேசித்தார். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இறக்காமல் நித்திய ஜீவனைப் பெறும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பவில்லை. அதற்கு இரட்சகராக இருங்கள். குமாரனை விசுவாசிக்கிறவன் நியாயந்தீர்க்கப்படுவதில்லை, ஆனால் விசுவாசிக்காதவன் தேவனுடைய ஒரே குமாரனை விசுவாசிக்காதபடியினால் ஏற்கனவே நியாயந்தீர்க்கப்பட்டிருக்கிறான். குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. குமாரனுக்கு கீழ்ப்படியாதவன் ஜீவனைப் பெறமாட்டான். ஆனால் கடவுளின் தண்டனையில் இருங்கள். டோட் யோவான் 3:14-18 வரை. நான் உங்களுக்கு உண்மையைச் சொல்கிறேன், என் வார்த்தைகளைக் கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் நியாயந்தீர்க்கப்பட மாட்டான், ஆனால் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு ஏற்கனவே கடந்துவிட்டான். டோட் யோவான் 5:24. கடவுளின் கிருபையினால் நீங்கள் விசுவாசத்தின் மூலம் இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்கள் சொந்த முயற்சியின் பலன் அல்ல, ஆனால் கடவுளின் பரிசு. எனவே யாரும் அதைப் பற்றி பெருமை கொள்ள முடியாது. டோட் எபேசியர் 2:8. ஆதாம் பாவம் செய்ததால் மரணமும் பாவமும் எல்லா மனிதர்களுக்கும் வந்தது. ஆனால் பாவம் செய்யாத கடவுளின் குமாரனாகிய இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் இறந்ததால் நாம் நித்திய ஜீவனைப் பெற முடியும். எல்லா மக்களும் ஆதாமுடன் இணைந்ததால் மரிப்பது போல கிறிஸ்துவுடன் இணைந்திருப்பதால் அனைவரும் உயிர்த்தெழுப்பப்படுவார்கள். டோட் 1 கொரிந்தியர் 15:22. எனவே நாம் செய்ய வேண்டியது மிகக் குறைவானது மற்றும் செலவு எதுவும் இல்லை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். நாம் நம்முடைய பாவங்களுக்காக வருந்தி அவற்றிலிருந்து விலகி அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவை நம்முடைய கர்த்தராகவும் இரட்சகராகவும் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். கொடுக்கல் வாங்கல் அனைத்தையும் செய்பவர் ஆண்டவர் இயேசு. அவர் உங்கள் இரட்சிப்புக்காக கல்வாரி சிலுவையில் தனது சொந்த உயிரை கொடுத்தார். அவர் தனது விலைமதிப்பற்ற இரத்தத்தால் நம் இதயங்களை தூய்மைப்படுத்துகிறார். அவர் நம்முடைய பல பாவங்களை மன்னிக்கிறார். கடவுளின் குழந்தைகளாகும் உரிமையை அவர் நமக்குத் தருகிறார். மேலும் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை தனக்குச் சொந்தமாக்குகிறார். யோவான் 1:12. என்ன ஒரு அற்புதமான மகிமையான இலவச இரட்சிப்பை இயேசு வழங்குகிறார். இந்த இரட்சிப்பைப் பெற்று இப்போது இயேசுவை ஏற்றுக்கொள். ஒரு தேவபக்தியற்ற மனிதன் ஒருமுறை ஒரு கிறிஸ்தவனை தன் மதத்தால் எந்தப் பயனும் இல்லை என்றும் அவன் அதற்கு ஒருபோதும் சிறந்தவனாக இருக்க மாட்டான் என்றும் நம்ப வைக்க முயன்றான். அவிசுவாசி கேட்டார், உங்கள் இயேசு உங்களுக்கு என்ன செய்தார் இக்கிறிஸ்தவர்? அவர் என்னைக் காப்பாற்றினார் என்றார். இரையச்சமில்லாதவன் அது என்ன? அவர் பேசும்போது அவர் முகத்தில் நம்ப முடியாத புன்னகை இருந்தது. கிறிஸ்தவர் பதிலளித்தார், என்னுடன் வாசல் வரை செல்லுங்கள், நான் உங்களுக்கு காட்டுகிறேன் டோட். அதனால் இருவரும் சேர்ந்து வாசலுக்குச் சென்று வெளியே வந்தனர். கிறிஸ்தவர் பின்னர் ஒரு அளவு காய்ந்த இலைகளை எடுத்து அவற்றை ஒரு பெரிய வட்டம் அல்லது வளையம் செய்தார். பின்னர் அவர் ஒரு புழுவைத் தேடினார், ஒன்றைக் கண்டுபிடித்தார். அவர் அதை வளையத்தின் மையத்தில் வைத்தார். பின்னர் அவர் சில தீப்பெட்டிகளை எடுத்து புழுவைச் சுற்றி காய்ந்த இலைகளுக்கு தீ வைத்தார். நம்பாதவர் ஆச்சரியத்துடன் பார்த்தார். நெருப்பின் வெப்பம் ஏழை புழுவை நெருங்கியதும் அது நெளிந்து நெளிந்து துன்பத்தின் அறிகுறிகளைக் காட்டத் தொடங்கியது. ஆனால் அது எரியும் வளையத்திலிருந்து வெளியேற முடியவில்லை. கிறிஸ்துவர் பின்னர் புகை வழியாக தனது கையை விரைவாகச் செலுத்தி புழுவை அதன் ஆபத்தான நிலையில் இருந்து வெளியே எடுத்து நெருப்பு மற்றும் அனைத்து ஆபத்துகளுக்கும் எட்டாத பச்சைப்புல் மீது வைத்தார். அங்கே என்று கிறிஸ்தவர் கூறினார், இயேசு எனக்குச் செய்தார். நான் நரகத்தின் தீப்பிழம்புகளுக்கு ஆளானேன். அவர்கள் என்னைச் சூழ்ந்து கொண்டார்கள். தப்பிக்க வாய்ப்பில்லை. நான் ஒரு பெரிய பாவியாக இருந்தேன். அழிந்து போகத் தயாராக இருந்தேன். ஆனால் இயேசு என் பாவங்களுக்காக மறித்து நெருப்பிலிருந்து ஒரு குச்சியைப் போல என்னைப் பறித்து என்னை மீட்டார். சகரியா 3:2. அன்பான நண்பரே, நீங்கள் நிச்சயமாக நரக நெருப்பிற்குச் செல்லும்போது நீங்கள் இயேசுவை நோக்கிப் பார்க்க மாட்டீர்களா? அவரை விட்டு விலகி உங்கள் பாவங்களை அவரிடம் அறிக்கையிடுங்கள். அவரை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களை காப்பாற்றட்டும். ஒரு கணம் காத்திருக்க வேண்டாம், ஆனால் இப்போது அவரை ஏற்றுக்கொள். நீங்கள் எங்கிருந்தாலும் இப்போது கர்த்தராகிய இயேசுவிடம் உங்கள் இருதயத்தைத் திறக்கவும். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் இறப்பதை அவர் விரும்பவில்லை. அவர் உங்களை காப்பாற்ற விரும்புகிறார். நீங்கள் அழுவதைக் கேட்க அவர் காத்திருக்கிறார். இப்போது அவரை கூப்பிடுங்கள். அவர் தனது நகத்தைத் துளைத்த கையை நீட்டி உங்களை நெருப்பிலிருந்து வெளியே எடுத்து நித்திய அழிவின் ஆபத்திலிருந்து விலக்கி பச்சைப் புல்லில் வைப்பார். அவர் உங்களை பரலோகத்திற்குச் செல்லும் பாதையில் வைப்பார். இப்போது அவரை நம்புங்கள்.